ஆவியானவர் அன்பின் ஆண்டவர் அடிமை என்ன காய் மனிதராணி பள்ளி மண்ணாலே வணைந்த என்னை கழுவி எடுக்க குருதியேந்தி இந்திய ரத்தம் எனக்காயோ பொண்ணும் வெள்ளியும் விளைதான் உண்மை பொலாண்டவர் யாருமில்லை உமகனுமில்லை உண்மை அல்லால் ஒரு வாழ்வும் சன்னா பாடி பாடி ஏற்றரை தெரி ஆத்துமா அடிப்பாட வாங்கிக்கிறேன் ஓ சன்னா பாடி பாடி ஆத்து தெரி ஆத்துமா அடிப்பாட வாங்கிக்கிறேன் ஓ சன்னா ஓ சன்னா
ஓய்யா
நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. ஹல்லேலூயா. இந்த நாளிலே குருத்தோலை அந்த நாளிலே என்ன நடந்தது, அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் சம்பவங்களை பார்த்து அதுல ஏறத்தாழ நாலு சம்பவங்கள் இருக்கிறது. ஏறத்தாழ அந்த குருத்தோலை ஞாயிறு அல்லாவிட்டால் குருத்தோலை அந்த மத்தை எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இந்த சம்பவம் ஏன் தெரியுமா நடக்கணும், இந்த சம்பவம் இப்படியே ஏன் நடக்கணும் தெரியுமா, அதை பார்ப்பதற்கு சகரியா 9 அதிகாரத்தை ஆங்கில எடுத்து வாசிங்க. சகரியா 9 அதிகாரம் 9 வசனம். இன்னைக்கு இப்படி ஒரு நாள் இருக்கணும் என்று சொல்லிச்சுன்னா அது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே உருவான ஒரு சம்பவம் கிடையாது. அது எங்க தெரியுமா உருவாயிச்சது, சகரியா அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த 9 அதிகாரம் 9 வசனத்த வாசிங்கங்கள்.
சியோன் குமாரத்தியே மிகவும் கழிவுறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார்.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அது வடிவ விளங்கணும் இல்ல.
சியோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார்.
இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே நடந்த இந்த சம்பவம் அதற்கு முன்பதாக பல காலங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டது தீர்க்க தரிசனமாக. ஆனால் அதிலே ஒன்று கூட குறைவு படாமல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே நிறைவேறுதுன்னு நாம் பார்க்க முடியும் இல்லையா. என்ன சொல்லப்படுகிறது? ராஜா உன்னை மீட்கிற ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி உன்னிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே அது அப்போ அங்கே ஏதோ ஒரு விதத்திலே நடந்த ஒரு காரியம் கிடையாது, அது முன்பாகவே உரைக்கப்பட்டது ஒன்றே. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏறத்தால நாலு சம்பவம் நடக்கிறது. ஒன்று, கழுதை குட்டியினுடைய கட்டி அவிழ்க்கப்படுகிறது. இரண்டாவது, இயேசு தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாக ராஜாவாக பவனி வருகிறதை நாம் பார்க்கலாம். மூன்றாவது, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று தேவனுக்கு ஆராதனை செய்து ஓசன்னா எங்களை ரட்சியும் எங்களை காப்பாற்றும் எங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிற மூன்றாவது சம்பவத்தை நாம் பார்க்கலாம். நாலாவது, அதோடு சேர்த்துக் கொண்டார் ஆண்டவர் ஆலயத்துக்குள் புறவேசித்து ஆலயத்தின் ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கடிந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளிலே இந்த 21வது அதிகாரத்திலே நாலு விதமான சம்பவங்கள் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். தற்செயலாக நடந்தது ஒன்று அல்ல, தீர்க்க தரிசனமாக முன்னமே உரைக்கப்பட்டவை. ஆகையினால இந்த நாளிலே முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரியத்தை நான் பார்த்து முடிக்கலாம் விரும்புகிறேன். கழுதை எங்கே வாசிங்க? அங்கே 21வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளியமலைக்கு அருவான பெத்தேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் ரெண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையும் மேலும் கழுதை குட்டியாகிய மறையும் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று சீக்கிரகரசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதியையும் கழுதை குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஒரு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்போரும் பின்னடப்போருமாய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆட்படைத்தார்கள்.
ஓகே, அப்படி இருக்கட்டும். பின்னுக்கு அதுக்கு பின்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆரிய சுத்திகரிப்பு குத்தி அதுல போட்டுக்க அது இருக்கட்டும். இதை நாம் பார்த்துட்டு நாம் அதுக்குள்ள போவோம் இல்லையா. ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கழுதையை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தன்னோட நீங்க போங்க, நீங்க போகிற பொழுது ஒரு கழுதியை காண்பீர்கள், அந்த கழுதியை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்க. கொண்டு வருகிற பொழுது ஒரு பிரச்சனை உருவாகும். என்ன? அவிழ்க்கிற பொழுது யாராவது உங்களை கேட்டால் ஏன் அவிழ்க்கிறீர்கள்? என் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லு, என் ஆண்டவருக்கு அது வேணும் என்று சொல்லு. நாம் திரும்ப ஒரு கொஞ்ச நாளுக்கு பின்பு நாம் போவோம். நாம் எல்லாரும் இந்த கழுதியை போலதான் ஒரு நாள் கட்டப்பட்டிருந்தோம். என்ன கட்டணி கேட்க போறீங்களா? பாவ கட்டங்க, சாவ கட்டு, இப்படிப்பட்ட பல கட்டுகளாலே கட்டப்பட்ட கழுதைகளாக ஒருவரும் எங்களை தேடுவார் கிடையாது தெரியுமா? அந்த கழுதை எப்ப இயேசுவுக்கு தேவை என்று சொன்னாரோ அன்றைக்கு தான் கேட்கிறான், எங்க போற, எங்க போற? இந்த உலகத்துல நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் குடித்தா கேட்க மாட்டாங்க, ஒரு மனுஷன் சீக்ரெட் பத்தினா கேட்க மாட்டாங்க, ஒரு மனுஷனுடைய குடும்பத்தில் எவ்வளவுதான் அடிபாடு நடந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா சேர்ச்சுக்கு போனா எங்க போறீங்க, ஏன் போறீங்க, அங்க என்ன நடக்குது? ஆனா அவன் குடும்பத்தில் எவ்வளவுதான் அநியாயம் நடந்தாலும் அதை குறித்து கேட்பதற்கு யாருமே கிடையாது. குடிக்கிறவங்களோட சேர்ந்து குடிப்பார், சிகரெட் பத்தினா சேர்ந்து பத்துவார். இப்படி ஒரு காலத்துல இப்படிப்பட்ட கட்டுகள், இதெல்லாம் அடிமைகள் தெரியுமா. சீக்கிரட் குடி என்ன விட முடியாது, விட முடியும் அடிமை இல்லை. எனக்கு நினைச்ச இடத்துல நான் சீக்கிரட்ட விடுறேன், குடியை விடுறேன், கோபம் வரக்கூடாது, சண்டை பிடிக்க மாட்டேன், நினைச்ச இடத்துல நான் விடுவேன், அது அடிமைத்தனம் கிடையாது. எல்லாம் அடிமைத்தனம், அது கட்டுக்களாக இருக்கிறபடினாலே அவளுக்கு வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா. நான் சில காரியங்களை அங்கங்க அங்கங்க தொட்டுக் கொள்வேன், தயவு செய்து கோத்துக்கொள்ளேன்னு சொல்லி இதுல ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டது எப்படி தெரியுமா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்களுக்கு என்ன தெரியுமா, நீ போய் கட்டுக்களை அவள் கழுதனுடைய கட்டையை அவிழ்க்கணும். அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற ஜனம் ஏராளம், சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சுக்கம் நிறைந்தவர்களாக அலைந்து திரிகிற ஜனங்கள் ஏராளம். போய் அவளையா இயேசுவோடு இருக்கிற உனக்கு கட்டுக்களை அவிழ்க்க தெரியணும், கட்ட தெரியக்கூடாது, வழங்குறதா. ஆகவே இந்த கழுதை ஒருவரும் கிடையாது பாருங்க, ஒருவரும் தேடுவார் கிடையாது. அது சந்தையில கட்டப்பட்டு எந்த வழி போகிறது, எங்கே போகிறது, யாரிடத்துல போவது, என்ன சொல்லுவது என்று தெரியாமல் இருக்கிறது இல்லையா. இந்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா, அந்த கழுதை எனக்கு வேண்டும். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேரை தேவன் தெரிந்து கொண்டார், அவர் எனக்கு வேண்டும், அந்த மனுஷி அந்த 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 மனுஷி எனக்கு வேண்டும் ஐயா, அந்த அந்த மகன் எனக்கு வேண்டும், நீ போ, நீ சந்தி அவருடைய கட்டுக்களை அவள், அவருடைய பிரச்சனைகளை தீர். நாங்க ஒரு காலத்தில் இந்த கழுதியை போலதான் இருந்தோம் பாருங்க, ஒருத்தரும் தேடுவார் கிடையாது, ஒருத்தரும் எங்களை பார்ப்பார் கிடையாது, ஒருத்தரும் எங்களோடு பேசுவார் கிடையாது இல்லையா. ஆனால் ஒரு நாள் வந்தது, என் ஆண்டவர் சொன்னார் அவன் எனக்கு வேண்டும், அவன் எனக்கு வேண்டும், அவனை கொண்டு வா என்னிடத்துல, யாராவது கேட்டால் அவன் என் ஆண்டவருக்கு வேண்டும். ஐயா தேவனுடைய சமூகத்தில் நீங்க போய் தேவனுடைய நச்சீதியை சொல்லுப்படுறது யார் எது என்று சொல்லுங்க, இவர் இயேசுக்கு வேண்டியவர், இவர் என் ஆண்டவருக்கு உரிமை, அவருடைய ரத்தத்தினால் இவர் கழுவப்பட்டிருக்க, இவன் தேவனுக்குரியவன் என்று சொல்லி அவர்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வா. முதலாவது கழுதனுடைய கட்டை ஆண்டவர் அவிழ்த்தார், கழுதனுடைய கட்டை ஆண்டவர் அவிழ்த்தார். நாமளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக கட்டுக்களை தேவன் நுகங்களை உடைத்தார். இன்றைக்கு விலங்கு தேசத்திலே கட்டுக்கள் அவிழ்த்து நுகங்களை உடைத்து தேவனுடைய ஊழியம் அருமையாக நடந்தது இல்லையா, பிசாசு ஓடியது இல்லையா. இப்படியான காரியங்களை செய்வதற்குத்தான் தேவன் தேவஜனங்களை தெரிந்திருக்கிறார் இல்லையா. ஆகையினாலே அங்கே முதலாவது பக்கம் பார்க்கிறோம், கட்டுக்கள் அவிழ்க்க வேண்டிய நிலைமையிலே அந்த கழுதை நின்று கொண்டு இருந்தது இல்லையா. இரண்டாவது காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த கழுதையை இயேசுவண்டை கொண்டு வந்து வஸ்திரங்களை அந்த கழுதையின் மேல் போட்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா. ஆங்கிலம் அந்த வசனம் எங்க இருக்காது வாசிங்க.
திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள்.
அதுக்கு முதல்ல வாசிங்க,
இதோ உன் ராஜா சாந்தவனமுள்ளவராயும் கழுதை மேல் கழுதை குட்டியாயும் மறையும் மேலாயும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார், நீயும் குமாரத்திக்கு வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது, நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
ஏழாவது வசனத்தை வாசிங்க,
கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள்.
அடுத்தது முதலாவது என்ன நடக்கிறது தெரியுமா, கட்டளை இருந்து அந்த கழுதை விடுதலாக்கப்பட வேண்டும், அவருடைய பாவத்தில் இருந்து அந்த அந்த கழுதை என்ன செய்யப்பட வேண்டும், விடுதலாக்கப்பட வேண்டும். இரண்டாவது அந்த கழுதைக்கு தேவையான வஸ்திரம் கொடுக்கப்பட வேண்டும். எந்த வஸ்திரம் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வஸ்திரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியுமா, உங்களுக்கு என்ன வஸ்திரம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன வஸ்திரம் இருக்குது, ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா எல்லார்ட்டும், ரட்சிப்பின் வஸ்திரம், ஓஷானா எங்களை விடுவியும், ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டதின் பிற்பாடுதான் கிறிஸ்து அவனுக்குள்ள வர முடியும் தெரியுமா. நீ பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவேமை நான் நம்புகிறேன் என்று சொன்னதின் பிற்பாடுதான் தெய்வம் உனக்குள்ளே வாசம் பண்ண முடியும். இங்க அதான் நடக்கிறது என்ன தெரியுமா, இயேசு கட்டை அவிழ்த்து
அந்த கழுதியை கொண்டு வந்த உடனே வஸ்திரங்களை கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா கெட்ட குமாரன் நல்ல குமாரன் கதை, அவனும் தூர தேசத்துக்கு போய் பாவம் எல்லாம் செய்து முடித்து திரும்ப மனம் திரும்பி அவன் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவர் என்ன, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்க, மோதிரத்தை கொடுங்க, பாதரிச்சிகளை கொடுங்க, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக வாழ முடியாது. என்ன சொன்னார் ஆண்டவர் தெரியுமா, இவா அந்த கழுதைக்கு வஸ்திரத்தை கொடு, ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் என்று சொல்லி அடுக்கு அடுக்கு அடுக்கு. இப்பொழுது அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை இப்பொழுது எப்படி இருக்கிறது, தேவனுடைய புள்ளியாக வஸ்திரம் அணிந்ததாக தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இப்படி ஓட இல்லையா, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கு இல்லையா, ஒருவரும் இல்லாமல் கைவிடப்பட்டு யாரும் இல்லாமல் எத்தனை பேர், எத்தனை கட்ட, சில பேருக்கு நித்திர கிடையாது, சில பேருக்கு ஒரே கெட்ட கனவு, இப்படி பல பிரச்சனைகள் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையை போட்டு ஆட்டி ஒழுப்பிக் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் வந்தது ஒரு வார்த்தை இல்லையா, நீ தேவனுக்கு வேண்டும், நீ தேவனுக்கு வேண்டும், நீ என் ஆண்டவருக்கு வேண்டியவன், மிகவும் முக்கியமான வா. ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா. கொடுக்கப்பட்ட உடனே ஒரு பாவியாக இருக்கிறவன் அவன் எப்பொழுது தேவனை அறிந்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அன்னைக்கு வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 7வது வசனத்தை.
கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள்.
வஸ்திரம் போட்டதின் பிற்பாடுதான் இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறினார். வழங்குறதா, பாவத்தை அறிக்கை செய்து கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டது பின்பதாகத்தான் கிறிஸ்து நமக்குள்ளே வாழ முடியும். கிறிஸ்து நமக்குள்ளே எப்ப வாழ முடியும், ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கழுதனுடைய நிலைமையும் இப்பொழுது அந்த கழுதனுடைய நிலைமையும் எவ்வளவு மாற்றம் தெரியுமா, எவ்வளவு மாற்றம் தெரியுமா, எவ்வளவு மாற்றம் தெரியுமா. எனக்கு இதைவிட இந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த கழுத வஸ்திரத்தை அணிந்ததின் பிற்பாடு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு வீர நடை நடந்து போச்சு தெரியுமா. கொஞ்சம் கற்பனை இருக்கணும் பாருங்க, உங்களுக்கு இல்லைன்னு இதை விளங்கிக் கொள்ள முடியாது. கழுது பக்கத்துல கொஞ்சம் ஒரு கூட்டம், இடது பக்கத்தில் ஒரு கொஞ்சம் கூட்டம், இயேசுவை போட்டு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி புலம்புகிறார்கள். இந்த காலத்துல சிவப்பு காப்பீடு விரிப்பாங்க யாருக்கு, விபிக்களுக்கு இல்லையா. அந்த காலத்துல நான் நம்புறேன் பச்சை காப்பீட்டு விரிச்சாங்கன்னு சொல்லி இல்லையா, எல்லாரும் குருத்தோலைகளை வெட்டி போட்டாங்க, உடுப்புகளை தூக்கி போட்டாங்க. ஐயா ஒருத்தனுமே ஏனென்று கேட்காத கழுதை இன்றைக்கு எங்க நிக்கிறது தெரியுமா, இன்னைக்கு உன்னுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா, அது தெரிஞ்ச ஏன் இந்த பாடு. ஐயா உன்னுடைய மதிப்பு உனக்கு தெரியுமா, நீ ஒரு பரிசுத்தவான் சொல்லிச்சுன்னா வெளியில போறவன் நடுங்குவான் தெரியுமா உங்களுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவன் ஐயா ஒரு காலத்துல குடித்து வெறித்து ரோட்டு வழிய விழுந்து கிடந்தவன் இன்னைக்கு சபையில நின்று நிமிர்ந்து நடக்கிறான், வெளிய போறவன் தலைவணங்கிறான், அது உனக்கு தெரியுமா. குடித்து வெறித்து பேச்சுக்கு இடமே கிடையாது, வெளியில போனீங்க காரி துப்புரவுக்கு, இன்னைக்கு என்ன சொல்றான் தெரியுமா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா, அவன் சபைக்கு போறானாமே, அவன் அப்படி இல்லையாமே, இந்த கழுதை இப்படிதான் இருந்துச்சு இல்லையா, யாரையா என்னை விடுவிப்பான், யார் என்னை விடுவிப்பான், கட்டி இருக்கிறேனே, அடிமைத்தனத்துல இருக்கிறேனே, என்னை யார் விடுவிப்பான். உங்களுக்கு தெரியுமா அநேகருடைய புலம்பல் உள்ளான வாழ்க்கையில இதுதான், ஆனா வெளியில சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியாது, வெளியில சொல்லி யாரும் வாழ்றது இல்ல, நாம நினைக்கிறது இல்ல. அநேகர் உள்ளுக்கு புலம்புகிறது என்ன தெரியுமா, எப்பயா எனக்கு சமாதானம் வரும், என் குடும்பத்துக்கு எப்பயா எப்படி அப்படி, ஐயா உன் கட்டுக்கள் அவிழ்க்காத பட்சத்துல உனக்கு எதுக்கும் கிடையாது, உன் கட்டுக்கள் அவிழ்க்காத பட்சத்துல எதுக்கும் கிடையாது. இன்றைக்கு பில்லி சூனிய கட்டு ஒரு பக்கம், ஐயா மந்திர கட்டுக்கள் அது ஒரு பக்கம், ஐயா இதுக்கெல்லாம் காசு கொடுத்து செய்யறாங்க பாருங்க, கட்டு கட்டு, அதுல கட்டுக்கள்ல பல கட்டுக்கள் இருக்கு இல்லையா, நித்திரை கொள்ளாம இருக்கு கட்டணும், இந்த என்ன என்ன
நேவச்சாகி அலைந்து திரிகிறதுக்கு கட்டணும், அப்படி எல்லாம் கட்டி ஜனங்களை கெடுத்து. இப்ப இந்த கழுதையினுடைய நடை எப்படி தெரியுமா இருந்துச்சு? ராஜ நடை. வேதம் சொல்லுகிறது இனி ராஜாக்களும் ஆச்சரியமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கான். இந்த கழுதை இப்ப நடந்து வருகிறது. கழுதை நடந்து வந்தது ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிறது இப்ப யாருன்னு தெரியுமாயா? இயேசு எனக்கு மேல இருந்து கொண்டு இருக்கிறார். நடக்கிறது ஒரு நடை, அதுதான் வீர நடை இல்லையா? ஐயா, கழுதைக்கு முன்பாக இருந்த நடைக்கும் உனக்கு நடையே இல்ல பாருங்க, கட்டப்பட்டு இல்லையா இருந்தது, இப்ப நடக்கிற ஒரு நடை பாருங்க, இதுதான் நடை இல்லையா? கழுதையினுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசு என் மேல இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறார். ஐயா, இயேசு உனக்குள்ள இருந்தா உன் நடையே மாறணும், அது உனக்கு தெரியுமா? அநேக ஆக்டர்ஸ் மாதிரி எல்லாம் நடந்து தெரிகிறார்கள் இல்லையா? இந்த கேமன்ல அந்த சிங்கர்ஸ் மாதிரி எல்லாம் நடந்து தெரிகிறார்கள் இல்லையா? ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த நட ஒரு கிறிஸ்தவனுக்கும் தெரியாது. உனக்கு தெரியுமா உன்னுடைய மதிப்பு? அநேகருக்கு தான் பிரச்சனை, உன் மதிப்பு உனக்கு தெரியாது. நீ யாருக்குள்ள இருக்க, உனக்குள்ள யார் இருக்கிறார் தெரியுமா? இயேசு இருக்கிறார் இல்லையா? இயேசு ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் தனிப்பட்ட விதத்தில் உன்னை கூப்பிட்டு உன் கட்டுக்களை அவிழ்த்து உனக்கு பரிசுத்த வஸ்திரம் கொடுத்து உனக்குள்ளே அவர் வாசம் பண்ணி உன்னை நடக்க வைத்திருக்கிறாரே. ஒரு கூட்டம் நின்று புலம்புது, அந்த கூட்டம் புலம்புறதை குறித்து இந்த கழுதைக்கு எந்த வித அக்கறையும் கிடையாது. இந்த கழுதையின் நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? இயேசு எனக்குள்ள இருக்கிறார் ஐயா, என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் ஐயா, என் தேவன் என்னோடு வந்து கொண்டு இருக்கிறார், இதுவரைக்கும் என்னோடு யாரும் வந்ததில்லை. தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, துயரத்தில் இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் ஒரு வஸ்திரம் கொடுத்தா, ஒரு வஸ்திரம் கொடுத்தா அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் அவனுக்கு தெரியுமா? 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 இந்த கழுதையும் அதே ஒரு சந்தோஷத்துல வந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? என்ன சொல்லுகிறது? கழுதை குட்டியை கொண்டு வந்து அவங்க மேல் தங்களை வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றி, அடுத்த வசந்த வாசிங்கங்கள், திரளான ஜனங்கள்
தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின்னடப்பாருமாய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆட்பரித்தார்கள்.
இங்காலும் நீங்க கொஞ்சம் கடந்து போனீங்கன்னு சொல்லி அங்க நடக்கிறது, ஒரு கூட்டம் நின்று இயேசுவுக்கு ஆராதனை செய்கிறது. என்ன தெரியுமா? ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. என்ன தெரியுமா? எங்க சீரிய தேசத்து பாசையில எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளுகிறதா? அவர்கள் புலம்பினது என்ன தெரியுமா? யோ, இந்த பாவ வாழ்க்கை போதும், எங்களை விடுவியும் ஆண்டவரே. ஆனா உள்ளுக்கு ஒரு ஆள் என்ன விடுதலை ஆகி ராஜநடை போட்டு வந்து கொண்டு இருக்குது தெரியுமா? என்ன பேர் அதுக்கு? உங்களுக்கு ஆச்சரியம், இந்த ரூம்ல இப்ப வந்து யோசிச்சு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல வேணாம் என்று தள்ளி விடுகிற மிருகம் எல்லாத்தையும் ஆண்டவர் வேதத்துல பாத்துருக்கீங்களா? நரி, எறும்பு, கழுதே, இதை எல்லாம் இங்க பெரிய பிரயோஜனப்படுத்த முடியாது இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் வைத்து காகம், காகத்துக்கு இளைஞர மதிப்பே கிடையாது, அதையெல்லாம் ஆண்டவர் வைத்து பயன்படுத்தி இருக்கிறார் இல்லையா? கழுதை ஆகவே வேண்டாது, வேண்டாம் என்று யாரெல்லாம் தள்ளப்படுகிறார்களோ அவர்கள் என் ஆண்டவருக்கு தேவை, அவ்வளவுதான். படித்தவன் வேணாம், பட்டதாரி வேண்டாம், விஞ்ஞானி வேணாம், எல்லாவற்றுக்கு மேலாக என் ஆண்டவர் பெரிய விஞ்ஞானி இல்லையா? ஒரு கூட்டம் நின்று ஆராதனை செய்கிறது, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஏன் தெரியுமா? தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாக சகரியாவில் உரைக்கப்பட்டிருக்கிறது. என்ன? அவர் வருவார் ஐயா உன்னிடத்தில். அவர் எப்படி வருவார்? உன்னிடத்தில் வருவார். எப்படி வருவார்? ராஜாவாக வருவார். அடுத்த பஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிறந்த மூட்டம் சாஸ்திரிகள் போய் ஏரோது ராஜாவிடத்தில் என்ன கேட்டாங்க தெரியுமா? ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ராஜாவாக இந்த பூமியில பிறந்தவர்கள் யாரும் கிடையாது, என் ஆண்டவரை தவிர. ராஜாவாக இளவரசர்களாக பிறந்திருக்கிறார்கள், ஆனால் ராஜாவாக பிறந்தது கிடையாது. ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து கேட்டாங்க இல்லையா. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அது ப்ரூவ் பண்ணப்படுது இல்லையா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சகரியால் என்ன எழுதி அதை வாசிங்க திருப்ப 9:9 சகரியா 9:9
சியோன் குமாரத்தியே
குமாரத்தியே
மிகவும் கலிவூறு எருசலேமின் குமாரத்தியே கம்பீரே இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்.
அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை கண்ட ஜனங்கள் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது ஓஷன்னா எங்களை ரட்சியும் ஆண்டவர். இப்ப இயேசு ராஜாவாக பவனி வந்து கொண்டு இருக்கிறார் சரிதானே. நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது இப்ப என்ன சொல்லப்படுகிறது நிறைவேற்றப்படுகிறது என்ன அவர் ராஜாவாக கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறதை நாம் இங்கே காண முடியும் இல்லையா. தச்சைகளாக நடந்த ஒரு காரியம் கிடையாது. தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது இங்கே இப்பொழுது நிறைவு உண்டாகிறது. இந்த தீர்க்க தரிசனம் இல்லையு சொல்லிச்சுன்னா இந்த 21வது அதிகாரத்தில் இந்த நடந்திருக்கும் சொல்லி என்ன சொல்ல முடியாது. ஆனால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட படியினாலே கழுதை குட்டியின் மேல் இயேசு அமர்ந்து வருகிறார். எப்படி வருகிறார்? ராஜாவாக வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினாலே தீர்க்க தரிசனங்கள் மாற முடியாது. தீர்க்கமாக உரைக்கப்பட்டவைகள் உரைத்ததேதான். தீர்க்கமாக எழுதப்பட்டவைகள் எழுதப்பட்டதேதான். இதுவரைக்கும் தீர்க்கங்களாக எழுதப்பட்டது ஒன்றும் பிசகில் பாருங்க. ஆகவே வருகை குறித்த வசனங்களும் பிசகவே பிசகாது இல்லையா. ஆகையினாலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஓஷன்னா இந்த ஞாயிறிலே நடந்தது என்ன தெரியுமா? ஒரு கழுதனுடைய சரித்திரத்தையே மாற்றி அமைத்தார். ஆமென். ஆகையினாலே உன்னுடைய சரித்திரமும் மாற்றி அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். கட்டுக்கள் நாம கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்து விட்டோம் என்றபடினாலே கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டதுன்னு சொல்லி நினைத்திருக்க கூடாது. சரியான விதத்தில் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிற பொழுதுதான் அங்கே மாற்றம் உருவாகும். மாற்றம் உருவாகும் இல்லையா. ஆகையினாலே இந்த கழுதனுடைய வாழ்க்கை மாற்றி போட்டார். இரண்டாவது இயேசுவோடு இருந்தவருடைய வேலை என்ன தெரியுமா? புறப்பட்டு போய் கட்டுக்களை அவிழ்ப்பது. அதனால இன்னைக்கு ஒரு குரூப்பு தேசத்துல இருந்து அநேக காரியத்தை செய்துட்டு இருக்கு பாருங்க. இதுதான் வேலை. இது சமூகனுடைய வேலை, தேவ ஊழியக்காருடைய வேலை. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தீர்க்க தரிசனம் மாறாதபடிக்கு இயேசு ராஜாவாக பவனி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதை முடித்ததன் பின்பதாக அங்க வாசிங்க 11வது வசனத்திலிருந்து இல்ல 10வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கல்லேயாவுள்ள நசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவரும் கொள்ளுகிறவருமாய யாவரையும் வழியை துரத்தி காசுக்காரருடைய பலகையையும் புறா விற்கிறவரின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெவ வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குறையாக்கினீர்கள் என்றார்.
அப்படி இருக்கட்டும். அப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவங்களை முடித்துக்கொண்டு என்ன நேரம் எங்க போனா தெரியுமா? தேவாலயத்துக்குள்ளே போகிறார். தேவாலயத்துக்குள்ளே போய் பார்த்த ஆண்டவருக்கு ஷாக் ஆயிட்டு என்ன தெரியுமா? அடப்பா, என் வீடு ஜெப வீடு என்று சொல்லி எழுதி இருக்க இவங்க என்ன செய்யறாங்க? கள்ளர் குறையாக மாட்டி விட்டார்களே என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா? அவர் சவுக்கு எடுத்து பயங்கர கோபம் வந்துட்டு ஆண்டவருக்கு இல்லையா? பயங்கர கோபம் வந்துட்டு இல்லையா? நான் ஒரு காரியம் சொல்லிட்டுமா, ஆண்டவர் இடத்துல வந்து சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம் சரியா, நீங்களே அந்த ஆலயம் உங்களுக்குள்ளேதான். இந்த கழுதைக்கு மேல ஆண்டவர் இருந்தபடினால அந்த கழுதையுடைய வாழ்க்கையை மாறி நீங்களே அந்த ஆலயம். நீங்க உங்கள் வாழ்க்கையை, நீங்கள் தேவன் வாசம் பண்ண வேண்டிய அந்த இடத்தை கெடுப்பீர்களையா? இருந்தால் தேவன் உங்களை கெடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். நீங்க எந்த விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த ஓஷன்னா ஞாயிறுலே நான் சொல்றதை திரும்ப கேளுங்க. என் ஆண்டவருக்கு படுங்கோபம் வந்தது ஏன்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடாதது இருந்தபடினாலே ஆண்டவர் சொன்னார், கோபம் அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உன்னுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய இருதயத்திலே தேவன் தங்க முடியுமா? உன்னுடைய இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறாரா?
சொல்
சொல் சொல். நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தார், நான் அவனை கெடுப்பேன். ஆலயத்தை நீ கெடுத்தார், நான் அவனை கெடுப்பேன். ஆண்டவர் வந்து ஆலயத்தை பார்த்தார், ஆலயத்தில் அப்படி இப்படி எல்லாம் வாங்கலப்போ, எல்லாம் இங்கே ஆண்டவர் படுங்கோபம் கொண்டார். பாரு பழைய பாட்டில் இதே சிந்தனை அடிக்கடி நாம சொல்றது இல்ல. பழைய பாட்டில் என்ன மோசம் பாரு, ஆண்டவர் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், யார் எங்க எது என்ன, மில்லி மீட்டர் கணக்கில் ஆண்டவர் பூஜை கொண்டே இருந்தார். இங்க வந்து அவரே இறங்கி நின்றார், ஆலயத்துக்கு வந்து நின்று பாரு சரிவராத காரியம். என்னுடைய ஆலயம் எப்படி இருக்கு, என்னுடைய உள்ளான வாழ்க்கை, என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. எப்படி இருக்கு ஆண்டவர் வாசம் பண்ண முடியுமா? ஆண்டவர் வாசம் பண்ண இல்லை, ஆண்டவர் வந்து பார்த்து ஐயோ இது ஜெப விட இல்லையா, நான் நினைச்சேன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு ஷாக்கா. நமக்கு தானே தெரியும், நமக்கு தான் தெரியும் எங்களுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது, எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, எங்க உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஓஷன்னா எங்களை ரட்சியும் ஆண்டவரே, ஓஷன்னா எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, ஓஷன்னா எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஜனங்கள் புலம்பினார்கள். அந்த ஜனங்கள் புலம்பினவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்களும் பாரம்பரியமாக தேவனை அறிந்து பழைய பாட்டு சிஸ்டமேட்டிக்கலே வாழ்ந்து வந்தவர்கள் தான். அவர்களுக்கும் வார்த்தைகள் கொஞ்சம் தெரிஞ்சவர்கள். ஆனாலும் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, எங்களை ரட்சியும், எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நிறைவேறுகிறது ஒன்று அல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் முடிகிற ஒரு காரியம் அல்ல, ஒரு நாள் தொடங்குகிறது. ஆனால் அது முடிகிறது எப்பன்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியாது. பாதுகாக்கப்படுதல் இதான் ரட்சிப்பு, இதான் ரட்சிப்பு. ஓஷன்னா என்னை ரட்சியும் ஆண்டவர், என்னை ரட்சியும் ஆண்டவர். ஆகினாலே இந்த ஓஷன்னா ஞாயிறு அன்று அந்த கழுதை குட்டியுடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றி அமைத்தார். அதே நேரத்திலே தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அதே நேரத்திலே ராஜா அவர் ராஜாவாக வருகிறதை காண்பிக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா தேவாலயத்திலே தேவன் வந்து அவர் கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தேவாலயத்திலே வருகிற நீங்கள் பயபக்தியோடும் கனத்தோடும் தேவனுக்குரிய மகிமையோடும் நீங்கள் வர வேண்டும் இல்லையா? ஆகையினாலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எங்க போகிறோம், எங்க எல்லாம் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தேவன் கோபப்படாத படிக்கு, தேவன் நம் மீது கோபம் கொள்ளாத படிக்கு நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மேலாக உங்களுடைய ஆலயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிலே தேவன் வாசம் பண்ண வேண்டும், அதுதான் மிகவும் முக்கியம் இல்லையா? ஆகையினாலே அந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ண இடம் விட்டுக் கொடுங்க, சரிப்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் விரும்புகிற மாதிரி தேவன் சமூகத்திலே உங்களுடைய இருதயத்தை வையுங்க. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலுயா 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 ஹாலலுயா.